ராதே கிருஷ்ணா. கைங்கரியம் பரமபுருஷார்த்தம். கைங்கரியம் அவனுக்காக பண்றது கைங்கரியம். இந்த வாழ்க்கையே கைங்கரியமா வச்சுக்கணும். நம்ம பண்ற எல்லா காரியமுமே கைங்கரியமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமுமே கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம். நம்ம வீட்டுக்கு பண்றோமா, சரி இது கிருஷ்ண கைங்கரியம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணணும். ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறோம், ஆனா இதை கிருஷ்ண கைங்கரியம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, மனசுல அகம்பாவம் வராது, தற்பெருமை வராது. ஆனா பல சந்தர்ப்பங்கள் என்ன ஆயிடுதுன்னா, பகவத் கைங்கரியங்கள் பண்றோம், கோவில்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அன்னதானமோ ஏதோ ஒன்று பண்றோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே எல்லாரும் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுறது. வரப்படாது. கைங்கரியம் பண்றதே பரம பிரயோஜனம். அப்படி அந்த கைங்கரியத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லைன்னா ஒரு கோபம் வரும். அப்படி கிடையாது. கைங்கரியம் நம்ம பாட்டுக்கு வேணும், பகவானுக்கு தெரியும், யாரும் கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க பிருந்தாவனம் போயிருந்தோம். இந்த பிருந்தாவனத்துல மதன் மோகன் மந்திர், மதன கோபாலனுடைய அழகான கோவில், சனாதன கோஸ்வாமி அனுபவிச்ச ஒரு கிருஷ்ணனுடைய கோவில். அந்த கிருஷ்ணன் ஒரு காலத்துல மதுரால ஒரு அம்மாவோட வீட்டுல அவ குழந்தையாவே விளையாடிட்டு இருந்தான். அவ பிள்ளை சதன், இவன் பேர் மதன். இந்த சதன் மதன் ரெண்டு பேரையுமே அவ குழந்தைகளாவே பாவிச்சுட்டு இருந்தான். தன் குழந்தைய குளிப்பாட்டும் பொழுது அந்த மதனை குளிப்பாட்டுவா, தன் குழந்தைக்கு சாப்பாடு அந்த மதன், மதன்றது சுவாமி மூர்த்தி. ஆனா அவ தன் பிள்ளையா பாவிச்சதுனால பகவானும் அவளை யசோதையா பாவிச்சு அவ குடும்பத்துல விளையாட ஆரம்பிச்சுட்டான். இந்த சதனோட ஓடுறது, விளையாடுறது, அவனோட சாப்பிடுறது, அவனோட படுத்துக்கிறது, மற்றவாள்லாம் பார்க்கும்பொழுது சுவாமிய பக்கத்துல பெட்ல படுக்க வச்சிருந்த மாதிரி இருக்கும். ஆனா இவாளுக்கு பிரத்யட்சமா கிருஷ்ணன் விளையாடிட்டு இருப்பான். ஒரு ஸ்திதியில சனாதன கோஸ்வாமி கிட்ட இந்த மதன கோபாலன் வந்துட்டான். இந்த மதன கோபாலன் வந்துட்டான். அப்ப சனாதன கோஸ்வாமி அவனுக்கு ரொட்டி கொடுக்கற, எப்படின்னா உப்பு எல்லாம் கிடையாது, ஏதோ மாவை பசஞ்சு இப்படி அதை தட்டி அப்படி நெருப்புல காட்டி ரொட்டி கொடுப்பார். அவனுக்கு நாக்குக்குள்ள இறங்க மாட்டேங்குது, தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. சாது பாபா கொஞ்சோண்டு உப்பு கொடு, தொட்டுக்கு ஏதான வெண்ணெய கொடு, அதெல்லாம் கிடையாது, நான் என்ன கொடுக்கணும் அதை சாப்பிடு, இல்லாட்டியும் உனக்கு வேண்டியதை நீ ரெடி பண்ணிக்கோ. அதாவது கிருஷ்ணகிட்ட பிடி சொல்லுவாரான்னா, வைராக்கியம் சைத்தன்ய மகாபிரபாவிட சொல்லியிருக்கார், எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் ருச்சிகரமான ஆகாரங்களுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணாத, அவனோட ஒரே வேலை நாமஜபம் பண்றது, கிருஷ்ண தியானம் பண்றது தான். சொல்ல கிருஷ்ணா நீயே கேட்டாலும் சரி இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன், உனக்கு வேணா நீ ஏற்பாடு பண்ணிக்கோன்னுட்டார். அப்போ ஒரு நாள் அவர் மரத்துக்கீழே தான் வச்சு இந்த மூர்த்தியே பூஜை பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அந்த இடமெல்லாம் இருக்கு, நம்ம பிருந்தாவனம் போகும்போது ஆனந்தமாக அதை அனுபவிக்க முடியும். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் யமுனையில் ஒரு கப்பல் போயிட்டு இருந்தது. டக்குன்னு அந்த கப்பல் சரதட்டி நின்றுடுத்து கிளம்பல. அப்ப அவன் பாக்குறப்பெல்லாம் பிருந்தாவனம் வெறும் காடா இருந்த சமயம். அவன் பாக்கணும், சரி நிறைய மனுஷா கொஞ்சம் தள்ளினான்னா அந்த கப்பல் கொஞ்சம் நகரும், முயற்சி பண்ணலாம்னு பாக்குறான். தூரத்துல ஏதோ குழந்தைகள்லாம் விளையாடுறா, மணி அடிக்கிற சப்தம் எல்லாம் கேட்டது. சரி இங்க யாரும் மனுஷாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்தான். தெருவில் நிறைய குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கு. டே பசங்களா வாங்கூடா, என்னோட கப்பலை தள்ளுறது கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்கூடா, யாராவது பெரியவா இருந்தா கூப்பிடுங்கோடா அப்படின்னா. அப்ப அங்க ஒரு பையன் சொன்னான், எங்களுக்கெல்லாம் வேற வேலை இருக்கு, விளையாடிட்டு இருக்கோம், அவங்க கப்பலெல்லாம் தள்ள எங்களால் வர முடியாது. இல்லடா உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்டா, இல்லை ஃபுல்லா உப்பு இருக்குடா. உடனே அதுல இருந்து ஒரு பையன் சொன்னான், அங்க ஒரு சாது இருக்கார், அவருக்கு தான் உப்பு நிறைய தேவைப்படுறது, நீ போய் அந்த சாது கிட்ட கேள் உனக்கு ஒத்தாசை பண்ணுவான்னுட்டா. நேர வந்தான் சனாதன கோஸ்வாமி உட்காந்துருக்கார், அழகா நமஸ்காரம் பண்ணான். பாபா அவெல்லாம் பாபா தான் கூப்பிடுவான், பாபா இந்த கப்பலை இது பண்ணணும், நீங்க கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க சொன்னார். உனக்கு யார் நான் இங்க இருக்கேன்னு சொன்னான். இல்ல அங்க ஒரு பைய விளையாடிட்டு இருக்கான் வந்தான் சொன்னான், ரொம்ப அழகா இருந்தான் பைய, உங்களுக்கு கூட அது உப்பு வேணும்னு கேள்விப்பட்டேன், இந்த கப்பல் மட்டும் நாங்க நிறைய உப்பு தரேன் அப்படின்னு விட்டான். இவன் சிரிச்சா, எனக்கு உப்பு வேணும் உனக்கு எப்படி தெரியும், இல்ல அந்த பையன் தான் சொன்னான். இவர் எட்டி பார்த்தார், இவரோட மதன கோபாலம் அங்க விளையாடிட்டு இருக்கான், அவன் தான் வழி அனுப்பியிருக்கான், அவனுக்கு அந்த வியாபாரிக்கு தெரியல, இவன் ஸ்வயம் பகவான். உடனே இவர் சிரிச்சார், எனக்கு வேண்டாம்பா இது ஒருக்கு பாரு, இந்த மதன கோபாலன் மூர்த்தி அவனுக்கு தான் உப்பு வேணும், நான் உப்பு இல்லாம ரொட்டி தரேன், அந்த உப்பு சம்பாதிக்கிறதுக்காக உப்பு இருக்கிறவன் கப்பலை நிப்பாட்டி வச்சிருக்கான். இவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணு கப்பல் தானா நகரணுட்ட. உடனே இவன் பிரார்த்தனை பண்ணான், அடுத்த கஷணம் கப்பல் தானா நகர்ந்தது. அவன் உடனே சொன்னான், கொஞ்சம் உப்பையும் கொடுத்தான், சுவாமிக்கு அதே உப்பை கொடுத்து உப்பை சேர்த்து கொடுக்குறோம் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டான். அந்த தடவை அவனுக்கு எல்லாத்த விட 3 மடங்கு அதிகமா லாபம் கிடைச்சது. உடனே அந்த பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மதன கோபாலனுக்கு ஒரு கோவில் கட்டினான். இன்னைக்கு அந்த கோவில தான் மதன கோபாலன் இருக்கான். அந்த ஊர்ல அந்த கோவில் பேரே உப்பு கோவில்னு பேரு, ஒரு உப்புக்காக கட்டப்பட்ட கோவில் அது. அப்ப அழகா அந்த கோவில் கட்டி முடிச்சவனே சனாதன கோஸ்வாமி சொல்றாரு, அப்பா அவ்வளவு அழகா நீ கோவில் கட்டியிருக்காய், உன் ஞாபகார்த்தமா இந்த கோவிலுக்கு வேணா உன் பேர் வைக்கலாம். சனாதன கோஸ்வாமி சொல்ல மாட்டார், அவரே சொன்னார், அவன் சொன்ன அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அவன் தான் எனக்கு உபகாரம் பண்ணிருக்கான், நான் ஒண்ணு அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்லாம் சொன்னோடனே சனாதன கோஸ்வாமி சொன்னார், இல்ல உன்னுடைய ஞாபகார்த்தமா இந்த கோவில ஏதானும் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா. உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் அழிச்சுட்டு போனான். இந்த கோவில சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாள், அபிஷேக ஜலம் வெளில வந்து விழும், வெளில வந்து விழுந்து கீழே சாக்குற மாதிரி வந்து ஒரு இடத்த தேங்கும், அப்புறம் அப்படியே வத்தி போகும். அவன் என்ன சொன்னான், அந்த அபிஷேக ஜலம் விழுந்து இப்படி வந்து ஒரு இடத்த தேங்கிறது ஒண்ணும், அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒரு குளம் மாதிரி சின்னதா ஒரு சின்ன ஒரு செவ்வக தொட்டி மாதிரி கட்டியிருக்கா, அந்த இடத்துல என்னோட உருவத்துடைய தலையும் உடம்பு வரைக்கும் செதுக்கி வைங்க, பெருமாளுடைய அபிஷேக ஜலம் என் தலை மேல விழட்டும், இது போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம்ட்டான். இன்னைக்கும் இந்த கோவில்ல பின்னாடி அழகா அந்த அபிஷேக ஜலம் தேங்குற இடம் இருக்கு, அதுக்கு மேல கரெக்டா என்னோட தலை இவன் தலை மேல விழுந்துட்டு தான் அந்த ஜலம் கீழே தேங்கும். அப்ப என்ன ஒரு பக்தி பார்த்துக்கோங்க, தான் பெரியவன்னு காட்டிக்காம அவங்க இருக்கிறவாரா சொன்னாதான் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. பல இடங்கள்ல போனா மன்னருடைய உருவங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் பல. ஆனா அந்த கோவில்ல நிஜமாவே பார்த்தா கண்ணில் தண்ணியே வந்தது. அப்ப பகவானுக்கு அபிஷேகம் பண்ண ஜலம் என் தலையில விழுந்தா போதும், வேற எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம். நீங்க சொன்னேன்றதுக்காக இன்னைக்கும் அந்த உப்பு வியாபாரியுடைய தலையில அந்த மூர்த்தியில பகவானுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலம் விழுந்து தேங்கின்னு இருக்கு. அப்ப கைங்கரியம் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட பகவத் கைங்க பெரிய கைங்க அந்த கோவில் இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கு, அவ்வளவு அழகா பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் எவ்வளவு பெருசு இருந்ததுன்னா ஆக்ரால இருந்து ஔரங்கசீப் பார்க்கும் பொழுது ஒசரத்துல இருந்துதான். அதுக்காகவே அந்த கோவிலுடைய மேல எல்லாம் இடிக்க சொல்லியிருக்கான், இடிச்ச பிறகுமே பிரம்மாண்டமா நின்றுருக்கு யமுனை ஆற்றின் கரையில. அப்பேற்பட்ட சிகப்புக்கல்ல அப்படி செங்கோட்டை மாதிரி இருக்கு அந்த கோவில், அவ்வளவு அழகான கோவில். இன்னைக்கும் மதன கோபால் அங்க நின்றுருக்கான், இன்னைக்கும் சனாதன கோஸ்வாமியுடைய சாநித்தியம் அங்க இருக்கு, இன்னைக்கும் அந்த உப்பு வியாபாரி தலையில ஜலம் விழுந்துருக்கு. இவன் எங்கேயாவது தலையில யாராவது தண்ணி கொட்டினாலோ உப்பை பார்த்தாலோ இந்த உப்பு கோவில் நினைச்சுக்கோங்கோ, மதன கோபால் நினைச்சுக்கோங்கோ. என்னைக்காவது உப்பு இல்லாம தொண்டையில சாப்பாடு இறங்கும் பொழுது இந்த மதன கோபாலையும் சனாதன கோஸ்வாமியும் நினைச்சுக்கோங்க. கைங்கரியம் இப்படி பண்ணணும். ராதே கிருஷ்ணா.